மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஓவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் வரலாறு பாடம் சார்ந்த விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தரம் 11 வரலாறு பாட விளக்கமே இன்று வழங்கப்பட உள்ளது. நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகேஸ்வரன், ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியர். மாணவர்களே, நாட்டின் நிலவும் சிக்கலான நிலைமையின் காரணமாக அனைவரையும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பதாக, சென்ற முறை நான் கற்பித்த கண்டிராஜ்யம் தொடர்பான பாடப்பரப்பின் இறுதியில் 3 வினாக்களை வினவி SMS ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக விடைகளை அனுப்புமாறு கேட்டிருந்தேன். அதற்கான பதில்கள் நிறைய மாணவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் அதில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களின் பெயர்களை இங்கு அறிவித்துவிட்டு பாடத்திற்குள் செல்வது நல்லதென்று நினைக்கின்றேன். நாயபெத்த இலக்கம் 1 தமிழ் வித்யாலயத்தை சேர்ந்த செல்வி ஸ்டெலாவினோடாக கிடைத்தது. 2வதாக எம் தனுஷிகா பதுள்ளை தமிழ் மகளிர் மகாவித்யாலயத்தை சேர்ந்த மாணவி. அதேபோன்று 3வதாக எனக்கு பதிலை அனுப்பி வைத்திருந்தவர் செல்வி யஷ்மிரா விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம் முனராகல. ஆமாணவர்களே, இவர்களுக்கான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய பாடத்திற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், தரம் 11 4 பாட அலகான பிரித்தானியரின் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள், பிரித்தானியரின் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் என்ற பாடப்பரப்பே இன்று கலந்துரையாடப்பட உள்ளது. ஆம், தரம் 11 பாடநூலின் 57 பக்கத்தில் இது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களே, சில இலகு வழிமுறைகளையும் நான் இங்கு குறிப்பிடுவதற்கு தயாராக உள்ளேன். எனவே எழுதுவதற்கான தயார்படுத்தல்களையும் பாடநூலையும் உங்கள் கைவசம் வைத்துக் கொள்வது சிறப்பு என மாணவர்களே. ஆம், இப்பாடப்பரப்பு தொடர்பாக நீங்கள் தரம் 9 கற்றிருக்கக்கூடும். தரம் 9 5 பாட அலகு இது. ஆம், எனவே இது தொடர்பான விளக்கங்கள் நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருப்பதனால் இது ஒரு மீட்டல் என்றே நாம் கருத வேண்டும். இருந்தாலும் மாணவர்களே, ஒருவரிடம் கடந்து வந்து கற்கும் வேளையில் அது மறந்த ஒரு விடயமாக இருக்கும். எனவே மீட்டுக் கொள்வதற்கான சில வழிமுறைகளையும் நான் இங்கு உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த பாடப்பகுதியில் நாம் பின்வரும் விடயங்கள் தொடர்பாக பார்ப்போம். பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் என்ற பாடப்பகுதியில் அறிமுகம், அதாவது பிரித்தானியர் வருகையின் முன்னர் இலங்கையில் காணப்பட்ட ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது, அதன் பின்னர் அந்த ஆட்சியின் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான தேவை என்ன எழுந்தது என்பதை தொடர்பாக பார்ப்போம். அடுத்ததாக 1833 கோல்ப்ரூக் சீர்திருத்தம் தொடர்பாகவும், அதற்கு அடுத்ததாக 1910 குருமக்களம் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாகவும், 1920 மணிங் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாகவும், 1924 மணிங் டிவைன்சியர், 1931 டொனமூர், 1947 சோல்வரி, இந்த யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாகவே இங்கு நாம் ஆராய உள்ளோம். ஒவ்வொரு யாப்பில் சீர்திருத்தத்திலும் காணப்படும் சிறப்பம்சங்கள் எவை, ஒவ்வொரு யாப்பிலிருந்து அடுத்த ஒரு புதிய யாப்பு தோன்றுவதற்கான பின்னணி காரணங்கள் அல்லது குறைபாடுகள் எவை என்பன தொடர்பாகவும், அதற்காக செயற்பட்ட முக்கிய இயக்கங்கள் தொடர்பாகவும் இந்த பாடப்பரப்பில் நாம் ஆராய உள்ளோம். கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு இப்பாடப்பரப்பின் வினாக்கள் தொடர்ந்தும் வினவப்பட்டுள்ளது. அதேபோன்று மாணவர்களே, 2020 பரீட்சையில் வினாக்களுக்கு முக்கிய இடம் வழங்கப்படவில்லை. எனவே இம்முறை பரீட்சையில் இதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் மிக கவனமாக இவற்றை குறிப்புகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். பிரித்தானியர் ஆட்சியின் முன்னர் இலங்கையின் ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது, இது தொடர்பாக நீங்கள் தரம் 10 தொடர்ந்து கற்றிருக்கக்கூடும். அரசாட்சி முறை, இதுவே இலங்கையின் பாரம்பரிய ஆட்சி முறையாகும். பண்டுகாவிய மன்னனால் அனுராதபுரம் தலைநகரமாக்கப்பட்டது முதல் அரசு எனும் ஒரு எண்ணக்கரு உருவாகியது. அரசாட்சி எனும் ஆட்சி முறை சிறப்பாக வளர்ச்சியுற்று இலங்கை அரசரின் கீழ் சிறப்பாக ஆட்சி செய்யப்படும் ஒரு நாடாக காணப்பட்டது. இலங்கையின் தலைநகரங்கள் 7, அவை படிப்படியாக மாற்றமடைந்த விதம் உங்களுக்கு தெரியும். பல்வேறு காரணங்களினால், பல்வேறு ஆக்கிரமிப்புகளினால் தலைநகரங்கள் மாற்றமடைந்து வந்தன. என்றாலும் ஓர் ஒழுங்கு அமைப்பினுடனான அரசாட்சி முறை இலங்கையில் காணப்பட்டது. என மாணவர்களே, இவ்வாறான ஒரு அரசாட்சி முறையில் மாற்றம் ஏற்படுத்திய முதல் சம்பவம் தான் போர்த்துக்கேயரின் இலங்கை வருகை. ஐரோப்பியர் எனப்படும் மேற்குலகத்தை சேர்ந்த இனத்தவர்களுள் போர்த்துக்கேய நாட்டவர் 1505 இலங்கையின் வருகை தந்து இலங்கையின் கரையோர பிரதேசத்தை பின்னர் கைப்பற்றி கொண்டனர். இலங்கையின் கரையோர பிரதேசத்தில் தமது ஆட்சி செயற்பாடுகளை மேற்கொண்டதன் மூடாக அவர்களது அரசியல் கலாச்சார ஊடுருவல் நம் நாட்டு அரசிலும் ஏற்பட்டிருக்க கூடும். என்றாலும் மாணவர்களே, அக்காலத்தில் இலங்கையின் சுதந்திர அரசாக காணப்பட்ட கண்டி ராஜ்யம் அரசாட்சியுடன் கூடிய ஒரு ஆட்சி முறையில் செயல்பட்டு வந்தது. மக்கள் அனைவரும் தமது அரசரையே கடவுளாக கருதி அவரால் வழங்கப்பட்ட கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றி வாழ்ந்து வரும் ஒரு பழக்கத்தில் இருந்தன. எனவே இலங்கையின் அரசாட்சி முறை அங்கு முடிவு கட்டப்படவில்லை. அதன் பின்னர் வந்த ஐரோப்பிய இனத்தவர் யார்? ஒல்லாந்தர். 1658 அவர்களால் கரையோரம் கைப்பற்றப்பட்டது. அவர்களிடம் பல்வேறு விதமான அரசியல் செல்வாக்குகளோடாக மாற்றங்கள் ஏற்படுத்த கூடியதாக இருந்தது. என்றாலும் இங்கும் கண்டிராஜ்யத்தின் தனி அரசின் ஆதிக்கம் காணக்கூடியதாக இருந்திருக்கும் என மாணவர்களே. அடுத்ததாக இலங்கையில் பிரித்தானியரின் வருகை. பிரித்தானியர் இலங்கைக்கு வந்த ஆண்டு இலங்கையின் கரையோரத்தை கைப்பற்றிய ஆண்டு 1796. 1796 இலங்கையின் கரையோரத்தை கைப்பற்றி கொண்ட பிரித்தானியர் கரையோரத்தில் தமது நிர்வாக பண்புகளை வெளிப்படுத்த தொடங்கினர். இவர்கள் அனைவரதும் மிக முக்கியமான நோக்கம் வர்த்தகத்தின் மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்வதாகும். வர்த்தகத்தின் மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களது நிர்வாக செயற்பாடுகளில் அதற்கேற்ற செயற்பாடுகளையே அவர்கள் மேற்கொண்டிருந்தனர். அவர்களது வர்த்தக நிர்வாக செயற்பாடுகளுக்கு தடையாக ஒரு விடயம் இருந்தது. என்ன மாணவர்களே அது? கண்டி ராஜ்யம். அவர்களது வர்த்தக தடையாக காணப்பட்ட கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி இலங்கை முழுவதும் தமது நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களது மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. எனவே இதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து தந்திரமான முறையிலும் கூட பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தனர். 1815 இலங்கை முழுவதுமாக பிரித்தானியர் கைவசம் சென்றது. இலங்கை முழுவதும் பிரித்தானியரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்திருக்கும் என மாணவர்கள். எனவே பிரித்தானிய அரசுதான் இனி இலங்கை மக்களின் வாழ்விற்கும் நிர்வாகத்திற்கும் பொறுப்பு கூற வேண்டியிருந்தது. அதுவரை காலமும் அரசனின் ஆட்சியில் பழக்கப்பட்டிருந்த மக்களுக்கு புதியதொரு நிர்வாக முறைக்கு பழக்கப்படுவது சிரமம்தான். என்றாலும் மாணவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் மக்கள் இந்நிர்வாகத்திலேயே தான் வாழ வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். பிரித்தானியரின் அரசியல், பொருளாதார, சமய, கலாச்சார ரீதியில் பல்வேறு விதமான மாற்றங்கள் இதன் பின்னர் இலங்கை மக்களிடையே ஏற்படக்கூடியதாக, அதாவது திணிக்கப்பட்டதாக இருந்தது. உலகில் சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்றொரு பெயர் ஒரு நாட்டிற்கு புகழ்நாமமாக சூட்டப்பட்டுள்ளது. இந்த நாடு அது? சூரியன் அஸ்தமிக்காத நாடு பிரித்தானியா தான். பிரித்தானியா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 54 நாடுகளை தமது குடியேற்ற நாடுகளாக வைத்திருந்தது. இந்த குடியேற்ற நாடுகள் அனைத்திற்கும் நிர்வாக செயற்பாடுகளை பிரித்தானிய அரசே மேற்கொண்டு வந்தது. மாணவர்களே, எனவேதான் சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று அதற்கு ஒரு பெயர் நாமம் இருந்தது. அவர்களது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? லாபத்தை பெற்றுக்கொள்வதே ஆகும். அந்த வகையில் லாபத்தின் செயற்பாடுகளுக்காக பிரித்தானிய அரசினால் ஒரு பிரதிநிதி ஒவ்வொரு நாட்டிற்கும் நியமிக்கப்பட்டார். அவர்தான் ஆளுநர். பிரித்தானிய அரசின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஆளுநர் குடியேற்ற நாடுகளின் செயலாளர் ஒருவரின் ஊடாக இடப்படும் கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகளையும் தலைமையேற்று அந்த நாட்டின் நிர்வாகத்தில் ஈடுபட்டார். அதே நேரம் அவரது நிர்வாகத்தின் கீழிருந்த பிரதேசங்களில் ஏற்படும் சிக்கல்களை குடியேற்ற நாட்டு செயலாளரின் ஊடாக பிரித்தானிய அரசிற்கு தெரிவிக்கும் ஒரு பொறுப்பும் ஆளுநருக்கு இருந்தது. அந்த வகையில் இலங்கையிலும் ஒரு ஆளுநர் மூலமாக ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்தது. அவ்வாறு இலங்கை வந்த முதலாவது பிரித்தானிய ஆளுநர் யார்? இலங்கையின் முதலாவது பிரித்தானிய ஆளுநர் யார்? இது உங்களுக்கான ஒரு பொது அறிவு வினா என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1815 பிரித்தானிய ஆளுநர்களால் இலங்கையின் ஆட்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்போது ஒரு சிக்கல் நிலை தோன்றியது. அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை விட நிர்வாகத்தின் செலவுகள் அதிகரித்தனவாம். எனவே லாபத்தை நோக்கமாக கொண்டவர்களுக்கு வருமானத்தை விட செலவு அதிகரிப்பது ஒரு பெரிய சிக்கல் நிலைதான். என செலவினை ஈடு செய்வதற்காக அவர்கள் பணத்தினை பிரித்தானிய அரசிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. பிரித்தானிய அரசு குடியேற்ற நாடு ஒன்றிற்காக பல்வேறு விதமான சேவைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்குமா? இல்லை. வருமானத்தை நோக்காக கொண்ட அவர்களுக்கு ஒரு நாட்டிற்கான பணம் செலவிடுவது விருப்பமற்ற ஒரு விடயம். என்றாலும் நம் நாட்டினை கைவிடவும் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆமென மாணவர்களே, அந்த வகையில் வருமானம் குறைந்து செலவு அதிகரித்ததற்கான காரணம் என்னவென்று ஆராய்வதற்காக குடியேற்ற நாட்டு செயலாளரால் 1829 ஒரு முக்கிய நபர் அனுப்பப்பட்டார். அவர்தான் WMG கோல்ப்ரூக் என்பவர் ஆவார். இவர் இலங்கையின் அரசியல், அரச வருமான செலவு ரீதியான பிரச்சனைகள் என்னவென்று ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டவர். எனவே அரசியல் பொருளாதார செயற்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து ஆலோசனைகள் வழங்குவதே அவரது பொறுப்பாக இருந்தது. மாணவர்களே, இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். 2020 வழங்கப்பட்ட புதிய பதிப்பு புத்தகம், வரலாறு புத்தகத்தில் கோல்ப்ரூக் அவரது முழு பெயர் அடைப்புக்குறிக்குள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வில்லியம் மெகாபின் ஜார்ஜ் கோல்ப்ரூக் என்பதே அவரது விளக்க பெயராகும். WMG கோல்ப்ரூக் என்பது வில்லியம் மெகாபின் ஜார்ஜ் கோல்ப்ரூக் என்பதாகும். அடுத்ததாக அனுப்பப்பட்டது சார்ல்ஸ் எச் கமரன் என்பவர். நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக 1830 இலங்கைக்கு அனுப்பப்பட்டார். எனவே இவர்களூடாக இலங்கையின் வருமான குறைவுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டன. இவர்களால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் மிக முக்கியமானவை மாணவர்களே. இலங்கையின் பாரம்பரிய ஒரு ஆட்சி முறையிலிருந்து மாறுபட்ட ஒரு ஆட்சி முறை உருவாவதற்கான அடித்தளம் இவர்களாலே உருவாக்கப்பட்டது. 1833 கோல்ப்ரூக் கமரன் இணைந்த சீர்திருத்தங்கள் புதிய ஒரு அரச முறையை இலங்கையில் உருவாக்கியது. அரசவை முறையிலிருந்து பாராளுமன்றம் எனப்படும் மக்கள் மன்றத்திற்கான தோற்றம் உருவாவதற்கான அடித்தளம் கோல்ப்ரூக் கமரன் சீர்திருத்தத்தினால் முன்வைக்கப்பட்டது. அரசு ஒன்று சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்றால் யாப்பு என்பது ஒரு முக்கியமான விடயம். யாப்பு என்றால் என்ன? ஒரு அரசு எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்ற அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சட்ட தொகுப்பு. ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கங்கள் மாற்றமடைந்து வரக்கூடும் என்றாலும் அரசின் யாப்பு மாற்றமடையாது. யாப்புகளின் உள்ளடக்கங்களில் காலத்துக்கு காலம் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் தான் சீர்திருத்தங்கள் என்று சொல்லப்படும். எனவே கோல்ப்ரூக் கமரன் குழுவினால் உண்வைக்கப்பட்ட யாப்பிலிருந்து காலத்துக்கு காலம் இலங்கையர்களால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள், இலங்கையர்களின் போராட்டங்களால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பாக இந்த பாடப்பிறப்பில் நாம் விரிவாக ஆராய்ந்து கொள்வோம். இலங்கையர்கள் நாட்டின் அதிகாரத்தை மீண்டும் எவ்வாறு தமது போராட்டங்களினூடாக பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பாடத்தினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம். மாணவர்களே, இங்கு ஒரு விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இலங்கையின் இன்றைய ஆட்சி முறையான ஜனநாயக ஆட்சி முறைக்கு வித்திட்ட பாராளுமன்ற முறை தோற்றம் பெறுவதற்கான அடித்தளம் இங்கு இடப்பட்டது என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். இந்த பாராளுமன்றம் முழுமையாக இலங்கையர் வசம் வந்ததற்கான செயற்பாடுகள் தொடர்பாகவே இந்த பாடப்பிறப்பில் நாம் படிப்படியாக ஆராய உள்ளோம். நான் உங்களுக்கு ஒரு இலகு வழிமுறை குறிப்பிடுவேன் என்று கூறியிருந்தேன் என மாணவர்களே. ஆம், அந்த இலகு வழிமுறையை நீங்கள் இப்பொழுது எழுதி கொள்ளுங்கள். அதாவது, யாப்புகள் எழுதப்பட்ட ஆண்டுகளும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டுகளும் ஒரு தொடர்பாக நாம் நினைவில் வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். ஏனென்றால் ஒவ்வொரு யாப்பிலும் இருந்து மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் முன்னேற் குறிப்பிட்ட யாப்பினுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதாக அமையும். எனவே மாணவர்களே, இதனை நான் ஒரு சுருக்கமாக சின்ன ஒரு வழிமுறையாக குறிப்பிடுவேன், அதை எழுதிக்கொள்ளுங்கள். அதாவது, கோல்புருக் கமரன் யாப்பு, குரு மக்களன் யாப்பு, மணிங் யாப்பு, மணிங் திவைன்சேர் யாப்பு, அதே போன்று டொனமோர், சோல்பரி, இலங்கையின் முதலாம் குடியரசு யாப்பு, இரண்டாம் குடியரசு யாப்பு, இதன் பெயர்களை நான் சுருக்கி இவ்வாறு குறிப்பிடுவேன், எழுதிக்கொள்ளுங்கள். கோ கு ம மடி டோ சோ, முதலாம் குடி, இரண்டாம் குடி. கோ கு ம மடி டோ சோ, முதலாம் குடி, இரண்டாம் குடி. கோ கு ம மடி டோ சோ, முதலாம் குடி, இரண்டாம் குடி. மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றேன். கோக்கு மமடி டோசோ, முதலாம் குடி, இரண்டாம் குடி. ஆம், ஒவ்வொரு யாப்பு சீர்திருத்தங்களின் முதல் எழுத்துக்களை அங்கு நான் இணைத்துள்ளேன். கோல்புருக் கமரன் சீர்திருத்தம், குரு மக்களம் சீர்திருத்தம், மணிங் சீர்திருத்தம், மணிங் டிவைன் சியர் சீர்திருத்தம், டொனமோர் யாப்பு, சோல்பரி யாப்பு, முதலாம் குடியரசு யாப்பு, இரண்டாம் குடியரசு யாப்பு. ஆமணர்கள், இப்பொழுது உங்களுக்கு தெரியும் முதலாவது யாப்பு எது என்று கேட்டால் கோல்புருக்கினை சொல்லுவீர்கள். அதே போன்று ஐந்தாவது யாப்பு எது என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஆம், கோ கு ம ம மடி டோ. எனவே ஐந்தாம் யாப்பு டொனமோர் யாப்பு. இவ்வாறு இந்த சொற்றொடரை கொண்டு நீங்கள் பதிலளித்துக் கொள்ள முடியும். இது இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம், அதே போன்று ஆண்டுகளையும் நாம் மிக இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு கோக்கு மமடி டொசோ, முதலாம் குடி, இரண்டாம் குடி என்று ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதி கொண்டு அதன் அருகில் கோ என்ற இடத்தில் 18 இட்டுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் முழுவதுமாக ஒன்றின் கீழ் ஒன்றாக 19 என்றவாறு எழுதி கொள்ளுங்கள். முதலில் 18, பின்னர் 19. முதல் ஒன்றிற்கு 18 வரும், பின்னர் 6 யாப்புகளுக்கு 19 வரும். ஆம், 18 பக்கத்தில் 33, 1833 கோல்புருக் கமரன் சீர்திருத்தம். அதே போன்று அடுத்ததாக 19 பக்கத்தில் 10, அடுத்ததாக 20, அடுத்ததாக 24, அடுத்ததாக 31, அடுத்து 47, அடுத்தது 72, அடுத்து 78. 33, 10, 20, 24, 31, 47, 72, 78 என்றவாறு உங்களால் இலக்கங்களை இட்டுக்கொள்வதனூடாக ஒவ்வொரு யாப்பும் எழுதப்பட்ட ஆண்டு அல்லது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது என்று இலகுவாக குறித்து கொள்ள முடியும். ஆம், இப்போ உதாரணமாக உங்களிடம் ஒரு வினா. மணிங் டிவைன்சியர் யாப்பு இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆம், எனவே 33, 10, 20, 24 என்றவாறு 1924 என்றவாறு விடைகளை நீங்கள் அளிக்க முடியும். இது இலகுவான வழிமுறை என்று நினைக்கின்றேன். அத்தோடு மாணவர்களே, இது தொடர்பான ஒரே அட்டவணை, ஒரே பார்வையில் நாம் பார்க்கக்கூடிய அட்டவணையும் இந்த பாடத்தின் இறுதியில் வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இல்லையென்றால் மாணவர்களே, இது தொடர்பான விளக்கத்தினை நாங்கள் தொடர்ந்து வரும் அடுத்த கல்வி நிகழ்ச்சியினூடாக வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம், கோல்புருக் கமரன் சீர்திருத்தம் தொடர்பாக பார்ப்போம். கோல்புருக் சீர்திருத்தங்கள் ஊடாக இலங்கையில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, இலங்கையின் நிர்வாக சிக்கல்கள் என்னவென்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். அதன்போது இலங்கையில் ஆளுநரின் ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டது இங்கு காணப்பட்ட மிக முக்கியமான குறைபாடாக காணப்பட்டது. ஆம், செலவு அதிகரிப்பதற்கான ஒரு காரணம் ஆளுநரின் ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டது. எனவே இதனை குறைப்பதற்காக சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் என்பன அமைக்கப்பட்டன. சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகம் என்பன அமைக்கப்பட்டன. அதே போன்று கரையோரமும் கண்டியும் தனித்தனியாக நிர்வாகம் செய்யப்பட்டிருந்தன. எனவே இதுவும் செலவு அதிகரிப்பதற்கான ஒரு வழியாக காணப்பட்டது. எனவே கண்டி ராஜ்யமும் கரையோர பிரதேசமும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இது அவர்களது இரண்டாவது ஆலோசனையாக இருந்தது. அதே போன்று மாணவர்களை, இலங்கையின் மாகாணங்கள், இன்றைய இலங்கையின் மாகாணங்கள் எத்தனை? 9. அக்காலத்தில் 16 மாகாணங்களாக இலங்கை பிரிக்கப்பட்டிருந்ததாம். எனவே இது செலவினை அதிகரிப்பதற்கான ஒரு காரணம் என கண்டறிந்த கோல்புருக் சீர்திருத்தத்தினர் இலங்கையை 5 மாகாணங்களாக பிரித்தனர். ஆமாணவர்களே, இலங்கையின் 5 மாகாணங்கள் எவை? வடமாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், இவைதான் அந்த 5 மாகாணங்களும். இதனூடாக நாட்டின் செலவுகளை குறித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அடுத்ததாக கண்டிராஜ்யத்தில் காணப்பட்ட ஒரு அரசு முறைதான் கட்டாய ராஜகாரிய முறை. கட்டாய ராஜகாரிய முறை என்பது எந்தவிதமான வருமானமின்றி வயது வந்த ஆண்களால் கட்டாயமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு அரச பணியாக காணப்பட்டது. இம்முறை ஒழிக்கப்பட்டதும் கோல்புருக் சீர்திருத்தத்தில் ஒன்றாக காணப்பட்டது. அடுத்ததாக அரசின் வர்த்தக ஏகபோக முறைமை அகற்றப்பட்டது. ஆமாணவர்களே, கோல்புருக் கமரன் சீர்திருத்தம் தான் இலங்கையின் பெருந்தோட்டத்துறையை அறிமுகப்படுத்திய ஒரு முக்கியமான சீர்திருத்தம் ஆகும். இந்த பெருந்தோட்டத்துறையூடாக தனியார் முதலீடுகளுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதே போன்று வெளிநாட்டவர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இதற்கு அடித்தளம் விட்டதுதான் அரசின் வர்த்தக ஏகபோக முறைமை அகற்றப்பட்டதாகும். அதே போன்று மாணவர்களே, ஆங்கில கல்வி முறை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதும் கோல்புருக் சீர்திருத்தத்தின் ஊடாகத்தான். எனவே தொடர்ந்து வரக்கூடிய சமூக மாற்றத்திற்கும் அரசியல் மாற்றத்திற்கும் பொருளாதார மாற்றத்திற்கும் வித்திட்டது இந்த கோல்புருக் சீர்திருத்தம் ஆகும். சட்டவாக்கு கழகமும் சட்ட நிர்வாக கழகமும் அமைக்கப்பட்டதின் ஊடாக ஆளுநரின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. ஆம் மாணவர்களே, எவ்வாறு குறைக்கப்பட்டது எனின், சட்ட வாக்க கழகம் சட்டத்தை ஆக்கும் கழகம், இதில் 15 பேர்களை கொண்ட ஒரு உறுப்பினர் சபையொன்று உருவாக்கப்பட்டது. ஆம், இந்த 15 பேரை உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்றவாறு நாம் இருவாறாக பிரிப்போம். 1833 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சட்டவாக்க கழகத்தில் உத்தியோக சார்பு உள்ளோர் என்போர் 9 பேராகவும் உத்தியோக சார்பற்றோர் 6 பேராகவும் காணப்பட்டனர். இதில் உத்தியோக சார்பு உள்ளோர், உத்தியோகத்துடன் சார்பு உள்ளோர், ஆளுநருக்கு சார்பானவர்கள். எனவே ஆளுநரின் அதிகாரம் இவர்களிடம் காணப்பட்டாலும் அதிக அதிகாரத்தை கொண்டவராக ஆளுநர் தான் காணப்பட்டார். உத்தியோக சார்பற்றோர் என்ற ரீதியில் இலங்கையின் ஐரோப்பியர், சிங்களவர், தமிழர், பரங்கியர் என்ற இனரீதியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. ஐரோப்பியருக்கு 3, சிங்களவர் 1, தமிழர் 1, பரங்கியர் 1 என்றவாறு உத்தியோக சார்பற்றோர்களுக்கான பதவிகள் நியமிக்கப்பட்டன. இலங்கையின் பின்காலத்தில் ஏற்பட்ட இனரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு வித்திட்ட யாப்பு சீர்திருத்தம் என்று நாம் கோல்புருக் சீர்திருத்தத்தை குறிப்பிட முடியும். ஆமாணவர்களே, இனவாரி பிரதிநிதித்துவ முறையை அறிமுகப்படுத்தியதும் இந்த யாப்புதான். அதாவது சிங்களவர், தமிழர், பரங்கியர், ஐரோப்பியர் என்றவாறு இன ரீதியாக பிரித்திருந்தனர். எனவே இந்த யாப்பில் காணப்பட்ட மாற்றங்களூடாக அதன் குறைபாடுகளையும் நாம் அறிந்து கொள்வதும் மிக முக்கியமானதாகும். ஆளுநரின் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்தாலும் உத்தியோக சார்புள்ளோர் அதிகமாக காணப்பட்டது ஆளுநரின் அதிகாரத்தை குறைப்பதாக தெரியவில்லை. அதே போன்று இலங்கையின் இன ரீதியான பிரதிநிதித்துவ முறையானது சிக்கல்களை ஏற்படுத்தி இலங்கையின் ஒற்றுமையை கலைக்கக்கூடிய ஒரு சிக்கல் நிலை தோன்றியது. சட்டவாக்கு கழகத்தின் கட்டமைப்பு இதுதான். இதில் காணப்பட்ட குறைபாடும் இங்கு நான் குறிப்பிட்டேன். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போம் சட்ட நிர்வாக கழகம், சட்டத்தை நிர்வகிக்கும் கழகம். இந்த கழகத்திற்கு குடியேற்ற நாட்டு செயலாளர், திரைசேரி நாயகம், கணக்காளர் நாயகம், நில அளவை திணைக்கள தலைவர், கொழும்பு சுங்க திணைக்கள தலைவர் என்போர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பது கோல்ப்ரூக்கின் ஆலோசனைகளில் ஒன்றாகும். ஆளுநர் நிதி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு இவர்களுடன் கலந்துரையாட வேண்டும். என்றாலும் ஆளுநர் தனது அதிகாரத்தை இங்கு பிரயோகிக்க முடியும். நிர்வாகக் கழகத்தின் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஆளுநர் கடமைப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் குடியேற்ற நாட்டுக்கு பொறுப்பான செயலாளரிடம் இது தொடர்பாக அனுமதியை பெற வேண்டி இருந்ததால் சட்ட நிர்வாகக் கழகத்திடம் ஆளுநர் கலந்துரையாட வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. ஆம் மாணவர்களே, சட்ட வாக்குக் கழகம், சட்ட நிர்வாகக் கழகம் தொடர்பாக இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் ஒன்று கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான மாற்றங்களை நாம் அறிந்து கொள்வதன் ஊடாக குறுமக்களம் யாப்பு உருவாக்கத்திற்கான அடித்தளம் எவ்வாறு இடப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்று பார்க்கும் பொழுது உத்தியோக சார்பற்றோர் தொகை அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக உத்தியோக சார்புள்ளோர் தொகை அதிகமாக காணப்பட்டது ஆளுநரின் அதிகாரத்தை மேலும் அதிகரிப்பதாக இருக்கும் என்ற ஒரு சிக்கல் நிலை காரணமாக சிறு சிறு போராட்டங்களாக ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறான போராட்டங்களை முதல் முதலில் தொடங்கியோர் உத்தியோக சார்பற்றோர் குழுவில் காணப்பட்ட ஐரோப்பிய வணிகர்கள் ஆவர். அதாவது ஐரோப்பாவிலிருந்து இலங்கையின் பெருந்தோட்டத்துறையை நிர்வகிப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்த ஐரோப்பிய வணிகர்கள் ஆவர். இவர்கள் சட்டவாக்க கழகத்தில் மூவராக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்தனர். இனமானவர்களே, ஆம், இவர்கள் பெருந்தோட்டத்துறையில் ஈடுபட்டிருந்த போது அவர்களுக்கான பெருந்தெருக்கள், புகையிரத பாதைகள், உட்கட்டமைப்பு வசதிகள் என்பவற்றை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை, அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. என்றாலும் இது தொடர்பான தேவை பூர்த்தியாக்கப்படாமையால் அதற்கு தேவையான நிதியும் அரசினால் ஒதுக்கீடு செய்யப்படாமையால் அவர்களால் சிறு சிறு போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் சட்டவாக்கக் கழகத்தில் கேள்வி கேட்பது, ஆலோசனைகளை சமர்ப்பிப்பது, பத்திரிகைகளில் கவனஈர்ப்பு கட்டுரைகளை எழுதுவது, போராட்டங்களை மேற்கொள்வது போன்ற செயற்பாடுகள் ஊடாக தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இது இலங்கையர்களுக்கும் தமது உரிமைகளை கோருவதற்கான சந்தர்ப்பங்களையும் உந்துதல்களையும் ஏற்படுத்தியது. ஆம், அதன்படி அரசிடம் மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைகளினூடாக 1889 ஆண்டு சட்டவாக்கக் கழகத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. அதாவது உத்தியோக சார்பற்றோர் தொகை 6-8 அதிகரிக்கப்பட்டது. 6-8 அதிகரிக்கப்பட்ட அந்த இருவர் யாரெனில் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்திற்காக ஒருவரும், கண்டி சிங்களவர் என்ற பெயரில் ஒருவரும். எனவே ஏற்கனவே இருந்த சிங்களவர்களில் கண்டி சிங்களவர், கரையோர சிங்களவர் என்றவாறு இரு பிரிவு உருவானது. எனவே இதில் காணப்பட்ட குறைபாடு இனவாரி பிரதிநிதித்துவத்தை மேலும் சிக்கல் நிலைக்கு கொண்டு செல்வதாக அமைந்திருந்தது. இப்பொழுது இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆமாணவர்களே, இதனால் தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன. இந்த போராட்டங்களின் காரணமாக 1910 ஆண்டின் பின்னர் யாப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக பழக்கப்பட்டிருந்த கோல்புருக் கமரன் சீர்திருத்தத்தில் காணப்பட்ட மாற்றங்களே அடுத்த யாப்பிற்கு வித்திட்டதாக அமையும். ஆம், இதற்கு வித்திட்டவர் யார் என்று பார்க்கும் பொழுது இலங்கையின் சமூக மாற்றத்திற்கு காரணமான மத்தியதர வர்க்கத்தினர். இலங்கையின் பழைய பிரபுத்துவ வர்க்கம் மறைந்து புதிய மத்தியதர வர்க்கம் ஒன்று தோற்றம் பெற்றது. இவர்கள் கல்வி கற்ற இலங்கையர்களாக காணப்பட்டனர். இலங்கையர்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறு செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். அந்த வகையில் 1908 டிசம்பர் மாதம் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களால் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்று தேவை என்ற கோரிக்கையொன்று குடியேற்ற நாட்டு செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோன்று சிறிய சிறிய சங்கங்கள் அவர்களூடாகவும் கோரிக்கைகள் அனுப்பப்பட்டன. உதாரணமாக கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம், சிலாப சங்கம், யாழ்ப்பாண சங்கம், இவை கோரிக்கைகளை விடுத்த சங்கங்களுக்கு உதாரணமாகும். அக்காலத்தில் இலங்கையின் ஆளுநராக காணப்பட்டவர்தான் ஹென்றி மக்களம். இலங்கையின் ஆளுநர் ஹென்றி மக்களம். இவர் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கான நியாயமான கோரிக்கைகள் இல்லை என்று இதற்கான எதிர்ப்பினை தான் அவர் தெரிவித்தார். என்றாலும் கூட மிக பழமையான யாப்பாக கோல்புருக் யாப்பு காணப்பட்டமையால் மிக நீண்ட காலத்தின் பின்னர் மாற்றம் ஒன்று தேவை என்ற அடிப்படையில் அக்காலத்தின் குடியேற்ற நாட்டு செயலாளராக காணப்பட்ட குரு பிரபு, குடியேற்ற நாட்டு செயலாளர் குரு பிரபு என்பவரால் இச்சீர்திருத்தத்திற்கான ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. ஆம், ஹென்றி மக்களம் ஆலோசனை வழங்க, குடியேற்ற நாட்டு செயலாளர் அதற்கான திட்டமிட, இவ்வாறு குரு மக்களம் யாப்பு 1910 சமர்ப்பிக்கப்பட்டது. ஆம் மாணவர்களே, கோல்புருக் யாப்பில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்காக உருவாக்கப்பட்ட யாப்புதான் குரு மக்களம் யாப்பு. எனவே ஆளுநரின் அதிகாரத்தை குறைப்பதற்கான செயற்பாடுகள் என்னவென்று நாம் பார்ப்போம். ஆம், 15 பேராக இருந்த யாப்பு சட்டவாக்க கழகம் 21 பேராக அதிகரித்துக் கொள்ளப்பட்டது. இந்த 21 பேரில் உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்ற இரு பிரிவிலும் எவ்வாறு மாற்றங்கள் இடம்பெற்றது என்று பார்ப்போம். உத்தியோக சார்புள்ளோர் 9 பேரிலிருந்து 11 அதிகரித்தது. உத்தியோக சார்பற்றோர் 6 இருந்தது, அதாவது 8 மாற்றிய பின்னர் 10 அதிகரித்தது. என்றாலும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்ற ரீதியில் உத்தியோக சார்புள்ளோர் அதிகமாக காணப்பட்டனர். எனவே ஆளுநரின் அதிகாரம் இன்னும் அதே நிலையில்தான் காணப்பட்டது என்று கூற முடியும். உத்தியோக சார்பற்றோர் என்ற ரீதியில் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 6 பேர் காணப்பட்டனர். 4 பேர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையூடாக தெரிவு செய்யப்பட்டனர். வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, மக்களின் உரிமைகளில் மிக முக்கியமானது வாக்குரிமை. இந்த வாக்குரிமையை அடித்தளமிட்ட வழங்கிய ஒரு யாப்பு என்று நாம் குருமக்களம் யாப்பினை குறிப்பிட முடியும். என்றாலும் இது சகல மக்களுக்குமான வாக்குரிமை இல்லை, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. அதாவது மாணவர்களே, வாக்காளர் ஆவதற்கு அவர்களுக்கு சொத்து காணப்பட வேண்டும், கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும், பெண்கள் அல்ல ஆண்கள் மட்டும் வாக்களிக்க முடியும் என்றவாறு வரையறைகள் காணப்பட்டன. எனவே அக்காலத்தில் காயிருந்த மக்களில் 4 வீதமானவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. எனவேதான் இதனை நாம் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்று குறிப்பிடுகின்றோம். 1912 இவ்வாறாக முதல் முதலில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையோடாக ஒரு தேர்தல் இடம்பெற்றது. அந்த தேர்தலினூடாக இலங்கைக்கு கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். சர் பொன்னம்பலம் ராமநாதன் ஆவார். கல்வி கற்ற இலங்கையர்களின் பிரதிநிதியாக சட்டவாக்கு கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர். அதே போன்ற மாணவர்களே, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையூடாக பரங்கியர் ஒருவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் சார்பாக ஐரோப்பியர்கள் இருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே குறுமக்களம் அரசியல் யாப்பில் இப்பட்ட மாற்றங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, சட்டவாக்க கழகத்தின் முதன்முறையாக வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது ஒரு முக்கிய சிறப்பம்சம் ஆகும். அதே போன்று மாணவர்களே, ஆளுநரின் அதிகாரத்தை ஓரளவுக்கு குறைக்கக்கூடியவாறு சட்டவாக்க கழகத்தின் உறுப்பினர் தொகை அதிகரிக்கப்பட்டது. ஆம், உத்தியோக சார்பற்றோர் தொகையும் ஓரளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் உத்தியோக சார்புள்ளோரே பெரும்பான்மையாராக இருந்தனர். மாணவர்களே, நியமனத்தினூடாக தெரிவு செய்யப்பட்ட 6 பேரும் ஆளுநரூடாகவே தெரிவு செய்யப்பட்டனர். எனவே ஆளுநரின் அதிகாரம் இங்கு பலம் பொருந்தியதாக காணப்பட்டது. இதனால் இலங்கையர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டங்கள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இக்கால பகுதியில் 3 முக்கிய இயக்கங்கள் இலங்கையில் செயல்பட்டமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஆமாணவர்களே, மது ஒழிப்பு இயக்கம் 1912 தொடக்கம், 1915 காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த போராட்டம் இலங்கையர்கள் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை மேற்கொள்வதற்கு அடித்தளமாக அமைந்தது. 1912 இலங்கையில் மதுபான சாலைகளை அமைப்பதற்கான ஒரு சட்டம், புதிய சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதனை தடுப்பதற்காகவே மது ஒழிப்பு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. மதுபாவனையை குறைத்து அல்லது ஒழித்து அதன் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது இதன் நோக்கமாக இருந்தது. எனவே மதுவினால் ஏற்படும் தீமைகளை விளக்கி அதிலிருந்து மக்களை மீட்பதற்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் இலங்கையர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இதன் போது அவர்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் போது பிரித்தானிய அரசின் அரசாங்க சிக்கல்கள் குழப்பங்கள் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எனவே மது ஒழிப்பு இயக்கத்தின் ஊடாக பிரித்தானிய அரசிற்கான எதிர்ப்பு செயற்பாடுகளும் இடம்பெற்றது என்று கூற வேண்டும். மத்தியதர வர்க்கத்தினராக ஆங்கிலம் கற்றவர்களும் சமய கலாச்சார மறுமலர்ச்சி இயக்கத்தினரும் ஒரே கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டதனால இங்கு அரசியல் ரீதியாக ஒன்றுபடக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டது. மாணவர்களே, நாடு முழுவதும் கிளைகள் நிறுவப்பட்டு அந்த கிளைகளின் ஊடாக ஒரு வலையமைப்பின் ஊடாக மது ஒழிப்பு இயக்கத்தின் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டமையால் இலங்கை மக்கள் முழுவதுமாக ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டது. எனவே மாணவர்களே, இலங்கை தேசிய சங்கம் தோன்றுவதற்கான அடித்தளம் இங்கு இடப்பட்டது எனலாம். இந்த செயற்பாடுகளை அவதானித்த பிரித்தானிய அரசு மது ஒழிப்பு இயக்கத்தை நிறுத்துவதற்கான, தடை செய்வதற்கான பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டது. அதில் ஒன்றுதான் 1915 இடம்பெற்ற சிங்கள முஸ்லிம் மக்களிடையே ஏற்பட்ட மோதலை பரவுவதற்கு, அதாவது மோதல் விரிவடைவதற்கு இடமளித்ததாகும். இதனை கட்டுப்படுத்த முயன்றாலும் அரசின் கவனையினம் காரணமாக சிங்கள முஸ்லிம் இனக்கலவரம் பெரிய ஒரு போராட்டமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட பிரித்தானிய அரசு சிங்கள பத்திரிகைகள் பிரசுரமாவதை தடுத்து, அதே போன்று மது ஒழிப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்ட தலைவர்களை கைது செய்து இந்த இயக்கத்தின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தினர். இதன் போதுதான் F.R. சேனாநாயக்க, D.S. சேனாநாயக்க, சர் T.P. ஜெயதிலக்க ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் என்று குறிப்பிட முடியும். இவர்கள் இலங்கையின் பிற்காலத்தில் தேசிய தலைவர்களாக பெயர் பெறுவதற்கும் இதுவே அடித்தளமாக அமைந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன் இங்கு காணப்பட்ட இயக்கங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக. இந்திய தேசிய இயக்கங்களின் தாக்கமும் இலங்கையர்கள் சுதந்திரத்தை வேண்டி போராடுவதற்கான இயக்கங்களை தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தன. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இலங்கை போன்றே இந்தியாவும் பிரித்தானிய அரசின் குடியேற்ற நாடாக காணப்பட்டது. எனவே இவர்கள் சுதந்திரத்தின் பொருட்டு பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தனர். அவர்களுள் சுரேந்திரநாத் பானர்ஜி, பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவர்களூடாக இடம்பெற்ற போராட்டங்கள் மக்களிடையே சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை தோற்றுவித்தன. அதேபோன்று மாணவர்களே, மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இலங்கைக்கும் வருகை தந்து மக்கள் முன்னிலையில் உரையாற்றியும் சென்றிருக்கின்றனர். எனவே சுதந்திரம் பெற வேண்டிய எண்ணம் இலங்கை மக்களிடையேயும் இலங்கையில் கல்வி கற்ற சமூகத்தினரிடையேயும் தோற்றம் பெற்றது. எனவே இதன் உந்துதலால் 1919 இலங்கை தேசிய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் தேசிய சங்கம் அதன் முதல் தலைவராக செயற்பட்டவர் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்கள். மாணவர்களே, இதனூடாக விடப்பட்ட கோரிக்கைகள் அடுத்த யாப்பு தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தன. கோல்புருக் கமரன் சீர்திருத்தத்தில் இருந்து குருமக்கலம் சீர்திருத்தத்தின் பின்னர் அடுத்ததாக வந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தம் தான் 1920 இடம்பெற்ற மணிங் யாப்பு சீர்திருத்தம் ஆகும். குருமக்கலம் அரசியல் யாப்பில் திருப்தியடையாத மக்கள் இலங்கையர்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் காரணமாகத்தான் 1920 மணிங் யாப்பு சீர்திருத்தம் உருவாக்கப்பட்டது. இதில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, சட்டவாக்க கழகத்தின் அங்கத்தவர்கள் தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கும். எனமானவர்களே, 15 அதிகரித்த உறுப்பினர் தொகை இங்கு 37 அதிகரித்தது. இதில் உத்தியோக சார்புள்ளோர் 14, உத்தியோக சார்பற்றோர் 23. மாணவர்களே, இங்கு ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்ற இரு பிரிவின் உத்தியோக சார்பற்றோர் தொகை முதன்முறையாக அதிகரித்துள்ளது. இதில் 7 ஆளுநரால் நியமிக்கப்பட்டிருந்தனர். எனவே 16 மாத்திரம் பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தினூடாக இங்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள். மாணவர்களே, பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் குருமக்கலம் அரசியல் யாப்பின் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் இங்கும் காணப்பட்ட ஒரு பிரதிநிதித்துவ முறையாக இருந்தது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்ட 16 மாத்திரம் இலங்கையர்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதாகவும், 14 7 ஆளுநருக்கு சார்பானவர்களாகவும் காணப்பட்டனர். எனவே இன்னும் ஆளுநரால் அதிகாரம் அதிகரித்தே சென்றிருந்தது. எனவே மாணவர்களே, ஆளுநரின் அதிகாரங்களை குறைத்துக் கொள்வதற்கான போராட்டங்கள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இங்கு இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். பிரதேச ரீதியான பிரதிநிதித்துவ முறை காணப்பட்டாலும் கூட மாணவர்களே, அங்கு வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இன ரீதியாக தெரிவு செய்யப்பட்டமையால் இனவாரி பிரதிநிதித்துவத்தின் சாயல் அல்லது செல்வாக்கு தொடர்ந்தும் காணப்பட்டது என்றே கூற வேண்டும். என்றாலும் கூட பாராளுமன்ற வளர்ச்சியில் சட்டவாக்க கழகத்தின் உறுப்பினர்களின் தொகை இவ்வாறுதான் அதிகரித்து செல்லப்பட்டது. இன்று பாராளுமன்றத்தின் உறுப்பினர் தொகை எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுமா? இதனை சற்று உங்களது தேடலுக்காக விடுகின்றேன். அடுத்ததாக, மணிங் யாப்பு சிறுத்தத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நீக்குவதற்காக அக்காலத்தின் ஆளுநருக்கு கோரிக்கைகள் விடப்பட்டன. வில்லியம் மணிங் என்பவர்தான் ஆளுநர். இவரால் முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களினூடாக 1924 மணிங் டிவைன்சியர் சீர்திருத்தம் தோற்றம் பெற்றது. சட்டவாக்க கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கிய மாற்றங்களில் ஒன்று, சட்டவாக்க கழக உறுப்பினர் தொகை 49 அதிகரித்ததாகும். உத்தியோக சார்புள்ளோர் 12 உத்தியோக சார்பற்றோர் 37 இந்த சட்டவாக்க கழகத்தில் காணப்பட்டனர். 8 உத்தியோக சார்பற்றோரில் நியமனம் மூலமாக ஆளுநரால் நியமிக்கப்பட்டிருந்தனர். 29 வாக்குரிமை மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். எனவே மாணவர்களை, இந்த அட்டவணையை நீங்கள் பாய்ச்சல் கோட்டு ஒரு படமாக போடும் பொழுது உங்களுக்கு தெரியும், உத்தியோக சார்பற்றோர் தொகை முதன்முறையாக பெரும்பான்மையாக காணப்பட்டது மணிங் டிவைன்சியர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தில் தான். இதன் அடிப்படையில் இலங்கையர்களுக்கான சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கு கிடைக்க பெற்றது. என்றாலும் மாணவர்களே, நாட்டின் ஆட்சியை கொண்டு நடத்தக்கூடிய பொறுப்பு, முடிவுகளை எடுக்கும் பொறுப்பு யாரிடம் வழங்கப்பட்டது? ஆளுநரிடம் வழங்கப்பட்டது. எனவே ஆளுநர் வசமிருந்த அதிகாரங்களை குறைப்பதற்கான போராட்டங்கள் தொடர்ந்தும் இலங்கையர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. எனவே இந்த ஆட்சி முறையில் ஒரு சிக்கல் நிலை தோன்றியிருக்கும். ஆம், உத்தியோக சார்பற்றோர் தொகை அதிகமாக காணப்பட உத்தியோக சார்புள்ளோர் குறைவாக காணப்பட்டாலும் ஆளுநரின் அதிகாரம் அதிகமாக காணப்படும் பொழுது சட்டவாக்கு கழகத்தில் ஒரு குழப்ப நிலை காணப்பட்டிருக்கும். இனமானவர்களை இவ்வாறான சிக்கல்களை தீர்ப்பதற்காக அக்காலத்தில் நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஹியூ கிளிஃபர்ட் என்பவரால் குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு ஒரு கோரிக்கை விடப்பட்டது. அதன் அடிப்படையில் அடுத்ததாக இலங்கையில் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான யாப்புதான் டொனமூர் அரசியல் யாப்பு ஆகும். டொனமூர் அரசியல் யாப்பு, இது சீர்திருத்தமல்ல, யாப்பு இது புதிதாக உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான யாப்பு. 1927 டொனமூர் பிரபுவின் தலைமையிலான ஒரு ஆணைக்குழு இலங்கைக்கு வந்தது. இவர்கள் மூலமாக 1931 இலங்கையில் முன்வைக்கப்பட்ட அரசியல் யாப்பு பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஆமாணவர்களே, டொனமூர் யாப்பு சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான விடயங்களை மட்டும் இங்கு நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, சட்டவாக்கு கழகம் என்று குறிப்பிடப்பட்டு வந்த பாராளுமன்றத்தின் முதல் பெயர் அரசு கழகம் என்றவாறு இங்கு மாற்றம் பெற்றது. சட்டவாக்க கழகம் அரசு கழகமாக மாற்றம் பெற்றது. அதே போன்று மாணவர்களே, 49 காணப்பட்ட சட்டவாக்க கழக உறுப்பினர் தொகை அரசு கழகத்தில் 61 அதிகரித்தது. ஆம், 29 தேர்தலூடாக தெரிவு செய்யப்பட்டோர் தொகை இங்கு 50 காணப்பட்டது. உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்ற பதவி நிலைகள் இங்கு நீக்கப்பட்டு அரசு உத்தியோகத்தர்கள், ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர்கள், அதே போன்று தேர்தல் வாரியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று 3 பிரிவுகள் காணப்பட்டன. அரச உத்தியோகத்தர்கள் 3 பேராகவும், ஆளுநரால் நியமிக்கப்பட்டோர் 8 பேராகவும், மகனரீதியில் தெரிவு செய்யப்பட்டோர் 50 பேராகவும் காணப்பட்டனர். ஆமாணவர்களே, அடுத்த மிக முக்கியமான மாற்றம் ஒன்றுதான், வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையாக இவ்வளவு காலமும் காணப்பட்ட வாக்குரிமை சர்வஜன வாக்குரிமையாக இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்டது டொனமூர் அரசியல் யாப்பின் ஊடாகத்தான். அதாவது, குறிப்பிட்ட வரையறைக்குள் அளிக்கப்பட்ட வாக்கானது இங்கு சர்வ மக்களுக்கும் சகல மக்களுக்கும் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பம்சமாக காணப்பட்டது. 21 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாரும் வழங்க முடியும். பாமர ஏழை மக்கள் என்றவாறு பிரிக்கப்படாமல் அனைவரும் வாக்குகளை அளிக்க முடியும் என்றவாறு சர்வஜன வாக்குரிமைக்கு வித்திட்டது டொனமூர் அரசியல் யாப்புதான். ஆமாணவர்கள், இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிரித்தானியாவிற்கே 1928 தான் சர்வஜன வாக்குரிமைக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதிலிருந்து ஒரு 3 வருட காலத்திற்குள் நம் நாட்டிற்கும் சர்வஜன வாக்குரிமைக்கான வாய்ப்பு கிடைத்தமை நாம் பாராட்ட வேண்டும். ஆமாணவர்களே, அங்கு காணப்பட்ட இன்னொரு சிறப்பு அம்சம் நிர்வாக குழு முறைமை. இலங்கையர்களுக்கு சட்டத்தில் ஈடுபடுவதற்கான, சட்ட நிர்வாகத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இதனூடாகத்தான் கிடைத்தது. கிட்டத்தட்ட 7 பேரை கொண்ட நிர்வாக குழு ஒன்று இங்கு அமைக்கப்பட்டது. அதாவது, உள்நாட்டு அலுவல்கள், விவசாயமும் காணியும், உள்ளூராட்சி, சுகாதாரம், கல்வி, போக்குவரத்தும் பொது வேலைகளும், தொழில், கைத்தொழில், வர்த்தகம் இவை போன்ற நிர்வாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அமைச்சுகளூடாக அங்கு செயற்படுத்தப்பட்டன. இதன்படி 7 இலங்கையர்கள் அமைச்சர்களாக நியமனம் பெற்றனர். இதன் போதுதான் இலங்கையர்களுக்கு அரசியலில் ஈடுபடுவதற்கான நேரடி வாய்ப்பு வழங்கப்பட்டது என்று கூற முடியும். அரசு கழகத்தில் இந்த அமைச்சர்களின் செயற்பாடுகள் ஆளுநரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. எனவே ஆளுநரின் அதிகாரம் பெரும்பாலும் குறைந்த ஒரு யாப்பு சீர்திருத்தம் என்று நாம் டொனமூர் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தை குறிப்பிட முடியும். ஆமாணவர்களே, அக்காலத்தில் விவசாயம் காணியும் பொறுப்பான அமைச்சர் தான் டி எஸ் சேனாநாயக்கர், எமது நாட்டின் முதலாவது பிரதமர். அடுத்ததாக டொனமூர் அரசியல் யாப்பில் காணப்பட்ட மிக முக்கியமான மாற்றம், ஆளுநரால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள், அதாவது அரசு செயலாளராகவும் நிதி செயலாளராகவும் சட்ட செயலாளராகவும் நியமிக்கப்பட்டோர் ஆளுநருக்கு சார்பாக காணப்பட்டாலும் கூட ஆளுநரின் அதிகாரம் இங்கு அதிகரித்து காணப்பட்டமைக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. ஆம் மாணவர்களே, டொனமூர் அரசியல் யாப்பின் குறைபாடு என்று பார்க்கும் பொழுது ஆளுநரின் அதிகாரம் தொடர்ந்து காணப்பட்டது ஒரு குறைபாடு என்றே கூற வேண்டும். என மாணவர்களே, இலங்கையருக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கும் வரை அவை குறைபாடுதான். ஆம், இந்த பாடப்பகுதியில் கோல்புரூக் சீர்திருத்தம், குருமக்களம் சீர்திருத்தம், மணிங் சீர்திருத்தம், மணிங் டிவைன் சியர் சீர்திருத்தம், டொனமூர் அரசியல் யாப்பு என்பன தொடர்பாக நாம் பார்த்தோம். இது தொடர்பான போதியளவு விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம் மாணவர்களே, இந்த பாடப்பிறப்பு தொடர்பாக சிறு குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக அமையும். ஆம், இந்த பாட முடிவில் உங்களுக்கான மூன்று வினாக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வினாக்களுக்கான விடைகளை பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினூடாக, எஸ்எம்எஸ் ஊடாகவோ, வாட்ஸ்அப் ஊடாகவோ அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம், தொலைபேசி இலக்கம் இதோ மாணவர்களே, 077-15-49-046, 077-15-49-046. வினாக்களை எழுதிக் கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாவது வினா, கோல்புரூக் கமரன் சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் மூன்று தருக. கோல்புரூக் கமரன் சீர்திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் மூன்று தருக. இரண்டாவது வினா, குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை தொடர்பாக மூன்று விடயங்கள் தருக. குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை தொடர்பாக மூன்று விடயங்கள் தருக. மூன்றாவது வினா, டொனமூர் அரசியல் யாப்பின் முக்கிய அம்சங்கள் மூன்று தருக. டொனமூர் அரசியல் யாப்பின் முக்கிய அம்சங்கள் மூன்று தருக. இன்றைய கல்வி நிகழ்ச்சி தொடர்பாக உங்களது கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் எனது தொலைபேசியினூடாக. ஆம், இன்றைய பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.